திருமலை மூர்த்தி படைக்கும்
திரைக்கு வந்த இலக்கியம். இன்று விசாரணை.
ஒரு படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் இடையிலான உறவு பற்றிய எதிர்மாறான விமர்சனங்கள் பல இருந்த போதிலும், ஒரு படைப்பாளி நேர்மையாக கௌரவிக்கப்பட்ட திரைப்படம் என்று 2015 வெளிவந்த விசாரணை திரைப்படத்தை சொல்ல வேண்டும். படத்தின் ஆரம்பத்திலும் முடிவிலும், அதன் பின்னர் உள்ளூர் வெளிநாடுகளில் நடந்த வெற்றி விழா கொண்டாட்டங்களிலும், படத்தின் மூலக்கதை படைப்பாளியான மோ சந்திரகுமார் அவர்கள் சிறப்பாகவே கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார். அத்தனைக்கும் விசாரணை திரைப்படம் முற்று முழுவதுமான சந்திரகுமாரின் கதை அல்ல. கோவையில் ஓட்டோ ஓட்டுநராக பணிபுரியும் இலக்கியவாதி சந்திரகுமார் அவர்கள் தனது வாலிப வயதில் பிழைப்பு தேடிச் சென்ற ஆந்திர மாநிலத்தில் தனக்கு நேர்ந்த உண்மை சிறை அனுபவங்களை தினசரி குறிப்பு டயரி எழுதும் உத்தியில் லொக்கப் சாமானியனின் குறிப்புகள் என்ற தலைப்பில் நாவலாக எழுதியுள்ளார். விசாரணை திரைப்படத்தின் இடைவேளைக்கு முந்திய முதல் பாதி முழுவதும் நாவலில் குறிப்பிடப்படுகின்ற அதே சம்பவங்களோடும் அதே வலியோடும் படமாக்கப்பட்டுள்ளது. கதைக்களம் ஆந்திராவாக இருக்கின்றபடியால் முதல் பாதி உரையாடல்களில் தெலுங்கு தூக்கலாக இருக்கும்.
நேற்று நைட்டு படம் போயிட்டு வர
வழி இல்லை.
படம் பார்த்துட்டு வர சார்.
என் பேரும்
அப்சல் சார்.
அல்கைதானா? யா சார்.
சார் இல்லை சார், நான் தமிழ்நாட்டிலேருந்து வேலை செய்யறதுக்காக வந்திருக்கேன் சார்.
அதுதான் எழுதிட்டியா?
சார் இல்லை சார், தமிழ் சார்.
ஏய் தமிழ் அண்டா
பிழைப்பிற்காக
வெளி மாநிலம் வந்து பூங்காவில் தூங்கி பொது கழிப்பிடத்தில் அன்றைய தங்கள் பொழுது புலர இரவு வரை அன்றாடம் காட்சிகளாய் வேலை செய்யும் 4 அப்பாவி இளைஞர்களை ஆந்திர போலீஸ் திடீரென்று கைது செய்கின்றது. உயிர் வேரை மட்டும் மிச்சம் வைத்து உடலின் ஒவ்வொரு அங்குலத்திலும் தங்களுக்கே உரிய முறையில் வலியை பாய்ச்சுகின்றது காவல்துறை. சித்திரவதையின் முடிவில் கேட்கப்படுவது ஒப்புக்கொள்கின்றீர்களா என்ற கேள்வி மட்டுமே.
என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்காங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா அப்படி அடிவாங்க கஷ்டப்பட்டு இருக்க போற?
அந்த நிஜமான திருடங்களை பிடிக்கிற வரைக்கும் தானா?
நீங்க தான் உண்மையான திருடனுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஒத்துக்கிட்டு அந்த ஒரு கேஸோட விட்டுருவாங்களாண்டா.
அங்கதான் திருடவே இல்லையானே, அங்க ஏன் நான் ஒத்துக்கணும்?
அவங்க முடிவு பண்ணிட்டா விட மாட்டாங்கடா. மற்ற பசங்கள்லாம் திருடணும்னு ஒத்துக்கிட்டாங்க, நீயும் ஒத்துக்கிட்டாக்க பிரச்சனை இல்லாம முடிஞ்சிடும் சொல்றாங்கப்பா.
காவல்துறைக்கு அதன் மேல் அதிகாரிகளிடமிருந்து வரும் அழுத்தம், அரசியல்வாதிகளிடமிருந்து வரும் மறுக்க முடியாத உத்தரவுகள் போன்றவற்றால் அவற்றை இலகுவாக தீர்ப்பதற்காக மனிதாபிமானமற்ற முறையில் அப்பாவிகளை கைது செய்து அவர்களை விசாரணை கைதிகள் என்ற பெயரில் துன்புறுத்தி ஒப்புக்கொள்ள வைத்து விசாரணையை முடிப்பது. இதனை மிக நிதர்சனமாக படம் பிடித்திருக்கிறது விசாரணை திரைப்படம்.
திருடு போனது யாரோ பெரிய அதிகாரியோடய சொந்தக்காரங்க வீட்லையும், கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே திருடு போயிருக்கான். இந்த கேஸை முடிக்கலனா இன்ஸ்பெக்டர் வேலையே போயிருன்னு சொல்கிறாங்கப்பா.
அதுக்கு நாங்கள் என்னென்ன பண்ண முடியும்?
இந்த பாருப்பா, திருடு போன வீட்டில் இருந்த ஒரு அம்மாவை கட்டு போட்டு தான் கொள்ளை நடந்திருக்கு. அதில் ஒருத்தர் தமிழில் பேசியிருக்கான். அவங்கள தேடிட்டு இருந்த ஏரியாவில் தான் உன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இவங்க கிட்ட மாட்டியிருக்கான். அவங்க கேஸ் எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணப்போ இங்கே அட்ரஸ் இல்லாமல் இருக்கிற நீங்கள் மாட்டினீங்க. உங்கள் இடத்துல யார் இருந்தாலும் இதான் பண்ணியிருப்பாங்க. எப்படி உங்களை ஒத்துக்க வச்சிடலான்ற நம்பிக்கையில் தான் கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒத்துக்கலை, அதனால் இன்னும் எஃப்ஐஆர் கூட போட முடியல. உங்களை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும், அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்குது, அதனால் ஒத்துக்கோங்க.
அங்கே தான் திருடவே இல்லையா சார்?
அரே ஏன்டையா நோ? அதாவது திருட்டு போன பொருட்களெலாம் பணத்தை அவங்க ரெடி பண்ணிட்டாங்க, ஆனால் திருட்டு ஒத்துக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். காலையில் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க, ஜட்ஜு கேட்பார் திருடுனீங்களான்னு. ஆமான்னு ஒத்துக்கோங்க. 3 மாதத்தில் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனை முடிஞ்சிடும். அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம்.
நாங்கள் திருடவே இல்லைன்ற எங்களை போய் ஒத்துக்க சொல்கிறீங்க?
தாங்கள் எதிர்பார்த்த பதில் கிடைக்காத பட்சத்தில் சந்தேக நபர்களை மட்டுமன்றி அவர்களோடு சம்பந்தப்பட்டவர்களையும் இழுத்து வந்து அச்சுறுத்தும் காவல்துறையின் 2nd பட்ச விசாரணையும் விசாரணை திரைப்படத்தில் சரியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.
பாண்டி, 30 வருஷமாக நான் தெலுங்கான்னு போய் சொல்லி இந்த ஊரில் கடை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன்டா. என் குடும்பத்துக்காக சேர்த்த சொத்தையெல்லாம் இங்கே தான் முதலீடு பண்ணி வச்சுருக்கேன். நீ ஒத்துக்கலைன்னா என் மேலேயும் கேஸை போட்டு உள்ள தள்ளுவேன்னு மிரட்டுறாங்கடா. ஒத்துக்கடா.
டேய் பாண்டி, உன் கூட இருக்கிறவங்களுக்கு உன்னால் கஷ்டம், உனக்கு வேலை கொடுத்தவருக்கும் உன்னால் கஷ்டம். இவங்க எல்லாரும் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். நாளைக்கு ஐயா வந்து திருநியான்னு கேட்பாரு, ஆமான்னு சொல்லு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், நிம்மதியாக ஜெயிலுக்கு போயிடலாம். ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் நான் உனக்கு வேலை தரேன்.
டேய் பாண்டி, இனி பிரச்சனைகளை மாட்டி விட்றாதடா.
விசாரணை திரைப்படத்தின் முழு திரைக்கதையும் மு சந்திரகுமாரின் லோக்கப் நாவலிலிருந்து பெறப்பட்டவை அல்ல. படத்தில் இடைவேளைக்கு முந்திய முதல் பகுதி மட்டும். அதே 4 அப்பாவி இளைஞர்கள், அதே ஆந்திர போலீஸ் நிலையம், அதே உயிர் வலி தரும் சித்திரவதைகள் என்று எழுத்தில் உள்ளது போலவே படத்திலும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. வாசிக்கும் பொழுது பல தடவைகள் மூக்கை பொத்திக் கொள்ள வேண்டியும் நேரிடுகின்றது. லொக்கப் என்ற அந்த சிறிய அறை சித்திரவதை தாங்காமல் ஒன்றிரண்டு கழியும் அறையாகவும் மாறி அடுத்த நாள் காலை வரை கைதிகள் அப்படியே தங்க வேண்டிய மனிதாபிமானமற்ற சூழ்நிலையையும் நாவல் எடுத்துக்காட்ட தயங்கவில்லை. படத்தின் முதல் பாதி கதையை அப்படியே தொடர்வது போலவே இரண்டாம் பாதியை அழகாக எழுதியிருக்கின்றார் இயக்குனர் வெற்றிமாறன். அதிகார வர்க்கமும் காவல்துறையும் சேர்ந்து அப்பாவிகளை மட்டுமல்ல தங்களுக்கு எதிரானவர்களையும் கூட என்ன வேண்டுமானாலும் செய்யும். முன்னாள் அமைச்சர் ஒருவரின் முழு நம்பிக்கைக்குரியவனாக அவரது நிழலாக இருந்த ஒருவனை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்திருக்கின்றது.
ஈசிஐயா எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் அந்தாலும் புரியலையே. ஏசிஐயா எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் அந்தாலும் வெளியனுப்பு பாக்குறாரு.
ரமேஷ், வரப்போற எலெக்ஷன்ல எந்த கட்சி ஆட்சியை பிடிக்க போகுதுங்கிறது இந்த கே பேசுறானா இல்லையாங்கிறத பொறுத்துதான்பா இருக்கு. போன பீரியட்ல எதிர்கட்சி தலைவர் சீமா இருந்தப்போ எதுவும் லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு பெரிய அமௌண்ட் ஒன்று ஆட்டையை போட்டிருக்காரு.
ஒரு பேர் 2,000 கோடி கமிஷன் கொடுத்தாங்கன்னு தான் ஊருக்குள்ள எல்லாரும் பேசிட்டு
இருக்காங்களே. இந்த கே தான் அவருக்காக அவ்வளோ காசியம் வாங்கி அங்கங்கே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். இவன் வாயை திறந்தான்னா அவரை பிடிச்சி லைஃப் லாங் உள்ளே போட்டுருவாங்கப்பா. அதுக்கு தான் கவர்மெண்ட் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. டிசிஐயாவை அவசரமாக இங்கே தூக்கி போட்டதே அதுக்கு தான். இவன் பேசாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது எதிர்கட்சி பண்ணுது, ஏசியை வச்சு. என் அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த முத்துவில் கவனமாக இருக்கு சார். இவனை தூக்கத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாரையுமே அவனுக்கு காலி பண்ணுறானுங்களா இல்லையான்னு பாருங்க.
விசாரணை திரைப்படம் கசப்பான பல உண்மைகளை அப்பட்டமாக பேசுகின்றது. காவல்துறையின் நிஜ முகத்தை இதுவரை எந்த சினிமாவும் இவ்வளவு ஆழமாகவும் யதார்த்தமாகவும் காட்டியதில்லை என்று விமர்சகர்கள் பலரால் பாராட்டப்பட்டது. படத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நம்மையும் அறியாமல் அரசியல் காவல்துறை சம்பந்தப்பட்ட பல உண்மை சம்பவங்கள் ஞாபகத்தில் வந்து போகும். இந்த சம்பவம் போன்ற துறை சார்ந்த உயர்மட்ட நுண் அரசியல் விசாரணை திரைப்படத்திற்குள் மிக நுட்பமாக பல இடங்களில் பூர்த்தப்பட்டுள்ளது. அதிகார திமிரும் ஆயுத பலமும் கொண்ட காவல்துறைக்குள் மனச்சாட்சியுள்ள ஒரு அதிகாரியாக இன்ஸ்பெக்டர் முத்துவேலாக நடித்திருக்கின்றார் இயக்குனர் சமுத்திரக்கனி. அவர் நடித்திருக்கின்றார் என்பதை விட அந்த பாத்திரமாகவே மாறியிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால்தான் சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருதும் அவரை தேடி வந்தது.
KK has been murdered. One station-ல one custody-ல இருந்தாலும் செத்து போயிருக்கான். நீ தான் பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்க. நாளைக்கு KK சைடில் அவன் லாயர்ஸை வச்சு கோர்ட்டில் நம்ம மேலே நம்பிக்கையில்ன்னு பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் இந்த கேஸை CBCID எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி அவங்க எடுத்தா நீ தான் ஏவன். மினிமம் 8 வருஷம். ஏன்னா நானும் இவன் ரத்தனமோ இதில் டேரெக்டாக இன்வால்வ் ஆகலை. நாங்கள் ரெண்டு பேருமே எங்கள் ஃபோன்லேருந்து உனக்கு கால் பண்ணல. ஸோ உன்னை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு நீ தான் முடிவு பண்ணணும். இன்னும் 10 நாளில் DIG லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. என் பேர் 2வது இடத்துல இருக்குது. இப்போ அவனுங்க வெளியே போய் இதை பற்றி பேசினானுங்க, மொத்தமாக நம்ம எல்லாரையும் உள்ள தூக்கிடுவானுங்க. கஷ்டப்பட்டது வேஸ்ட் ஆகிடும். அட் எனி காஸ்ட் தே நீட் டு பி சைலன்ஸ்ட்.
ஓகேங்க, நீங்கள் எல்லாம் முடிவு பண்ணிக்கீங்க, நீங்களே பண்ணிக்கீங்க.
முத்துவேல்,
குண்டூர் கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ண கேக்கவே நீ கிட்னாப் பண்ணியிருக்க. அண்ணா கொண்டுனா அவனை என்கொயரி பண்ணியிருக்க. உன் கஸ்டடியில் வச்சு லாக் அப் டெத்தாக இருக்கு. கொலையை தற்கொலைன்னு மாற்ற ட்ரை பண்ணி எவிடன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்க. ஸோ இப்போ சார் சொல்கிற மாதிரி நீ செய்யலை, 4 செக்ஷன்லேயும் கேஸ் போட்டு உன்னை இப்போ உள்ள தள்ளு. உக்கார் கோட்டாவில் உள்ள வந்து சிஸ்டம் புரியாமல் உயிரை வாங்க.
சிறந்த மாநில திரைப்படம், சிறந்த துணை நடிகர், சிறந்த படத்தொகுப்பு போன்ற 3 தேசிய விருதுகளை விசாரணை திரைப்படம் பெற்றுக்கொண்டது. வெனிஸ் உலக திரைப்பட விழாவில் மனித உரிமைக்கான பிரிவில் சிறந்த படமாக விசாரணை விருது பெற்றது. உலக அரங்கமான ஒஸ்கார் விருதுக்கு இதுவரை 69ஆம் ஆண்டிலிருந்து 9 தமிழ் படங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. கடைசியாக 2000ஆம் ஆண்டில் கமலஹாசனின் ஹேராம் படத்தினை அடுத்து 16 ஆண்டுகளுக்கு பிறகு ஒஸ்கார் விருதுக்காக பரிந்துரை செய்யப்பட்டது விசாரணை திரைப்படம். ஆனால் துரதிருஷ்டவசமாக விசாரணை திரைப்படம் தெரிவு செய்யப்படவில்லை என்று அண்மையில் அறிவிக்கப்பட்டது. சட்டத்தின் இருட்ட மூலைகளில் அரசியல் கட்சிகளும் அதிகார வர்க்கமும் ஆடும் கண்ணாமூச்சி விளையாட்டுகளின் அழுக்கு பக்கங்களை துலாம்பரமாக வெளிச்சம் போட்டு காட்டிய வெற்றிமாறனின் விசாரணை திரைப்படம் எளியவர்களின் வலி பேசிய வலிமையான படைப்பு.
ரெண்டு முடிஞ்சுங்க ஐயா, பிரஸ்ல சொல்லிட்டுமாங்க ஐயா. அது பண்ணிடலாங்க ஐயா. அவர் கல்யாண போட்டோ ஒரு பக்கம் போட்டுட்டு இப்போ அவங்க ஒய்ஃபு குழந்தை அழுவது இன்னொரு பக்கம் போட்டோம்னா முத்துவேலை ஐயா பற்றி தான் எல்லோரும் பேசுவாங்க. சேனல்லையும் அவங்க ஃபேமிலியெலாம் அழுவது கவர் பண்ணிவிட்டு போலீஸுக்கு பாதுகாப்பு இருக்குதா இல்லைன்னு ஒரு டிபேட் வச்சு சொல்லாங்க ஐயா. அப்படி பண்ணிட்டுங்களா ஐயா? சரி ஐயா, நல்லதுங்க ஐயா.
இதுவரை நாம் கேட்டது திருமலை மூர்த்தி படைத்த
திரைக்கு வந்த இலக்கியம் விசாரணை.